بسم الله الرحمن الرحيم.
ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. فأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனது மாபெரும் கிருபையினால் இந்த ஆண்டு அவனால் கடமையாக்கப்பட்ட 30 நாட்கள் அடங்கிய ரமதானுடைய நோன்பை பரிபூர்ணமாக முடித்துவிட்டு சுன்னத்தான முறையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழியில் இதோ இந்த திடலில் நம்முடைய பெருநாள் தொழுகை. அன்பிற்குரிய சகோதரர்களே, 30 நோன்புகளை நாம் முடித்து விட்டோம் என்பதனாலோ, இதோ இந்த வருட பெருநாளை திடலிலே தொழுது விட்டோம் என்பதனாலோ நமக்கு சொர்க்கம் வாஜிபாகிவிடும் என்கிற சிந்தனை நமக்கு வந்துவிடக் கூடாது. நாம் தொழக்கூடிய தொழுகையாக இருந்தாலும், ரமதானிலே நாம் வைத்த நோன்பாக இருந்தாலும், ஹஜ்ஜு கடமையாக இருந்தாலும், ஜக்காத்தாக இருந்தாலும், ஏனைய இன்னபிற வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும், இவைகள் எல்லாமே அல்லாஹுடைய அருளையும் அல்லாஹுடைய நெருக்கத்தையும் அல்லாஹுடைய சமீபத்தையும் அவனிடத்திலே நமக்கு நெருக்கி வைக்கக்கூடிய சாதனங்களும் சாதனைகளும் தான். ஆனால் இவைகளெல்லாம் அல்லாஹுவிடத்திலே முழுமையாக அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால், நம்முடைய நன்மைகளுக்கெல்லாம் உரிய பிரத்யேகமான கூலிகள் நமக்கு சிறப்பான முறையிலே வழங்கப்பட வேண்டுமானால், அடிப்படையில் ஒன்று நம்மிடத்திலே மிகச்சரியாக இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய அகீதா. நம்முடைய அகீதா என்கிற மன்ஹஜ் என்கிற கொள்கை என்றைக்கு நம்மிடத்திலே சரியாக இருக்குமோ, அப்போதுதான் நாம் செய்த தொழுகை, நாம் வைத்த நோன்பு, ஏனைய எல்லா வணக்க வழிபாடுகளும் அல்லாஹுவிடத்திலே அங்கீகரிக்கப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே வாழ்ந்த ஒரு நல்ல மனிதருடைய இபாதத்தை பற்றி, ஒரு நல்ல மனிதருடைய சமூக சேவைகளை பற்றி, அவர் செய்த நல்ல நல்ல காரியங்களை எல்லாம் பற்றி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே வினவிய போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில், அவர் தன்னுடைய வாழ்விலே அகிலத்தின் இறைவன் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட கலிமாவை சொல்லாத போது அவருக்கு அவர் செய்த காரியங்கள் பயனளிக்காது என்று சொன்னார்கள். இதைத்தான் இந்த நல்ல நேரத்திலே இந்த அரபு மண்ணிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்கள் தம் தோழர்களும் எந்த மண்ணிலே ரத்தத்தை சிந்தி இந்த மார்க்கத்தை விண்ணதிர கொண்டு போய் சேர்த்தார்களோ, முதன் முதலில் இந்த மண்ணிற்கு ஹிஜ்ரத் முடிந்து மீண்டும் அவர்கள் வரும்போது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், யா அல்லாஹ் உன்னிடத்திலே வந்திருக்கிறோம், யா அல்லாஹ் உன்னிடத்திலே வந்திருக்கிறோம், உனக்கு ஷிர்க்கே இல்லை என்று விண்ணதிரம் முழங்கினார்களோ, அந்த மண்ணிலே அமர்ந்து கொண்டிருக்கிற நாம் ஷிர்க்கினுடைய விபரீதத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுவிற்கு இணை வைக்கக்கூடிய மாபாதக செயல்களை ஒருபோதும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அருமை சகோதரர்களே, இஸ்லாத்திலே முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை பொறுத்தவரை எந்த விஷயம் தெரியுமா இந்த மார்க்கத்திலே மிகவும் பிரதானமானது, எந்த விஷயம் தெரியுமா இந்த மார்க்கத்திலே மிகவும் பிரமாதமானது? அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் திருமறை திருக்குர்ஆனிலே பதிவு செய்கிறான், الذين آمنوا ولم يلبسوا إيمانهم بظلم أولئك لهم الأمن وهم مهتدون. இதைத்தான் இன்றைய பெருநாள் செய்தியாக, இதோ இந்த திரடிலே இந்த மண்ணிலே குவிந்திருக்கிறேன் அருமை தமிழ் மக்களே, உங்களுக்குரிய வசியத்தாக இங்கே தரப்படுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருடைய ஈமானிற்கு பதில் இருக்கிறது, யாருடைய ஈமானிற்கு மதிப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறான் தெரியுமா? உலகத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை வெறுமனே நாவளவில் மொழிந்த எல்லோருக்கும் வெற்றி அல்ல. வெறுமனே நான் முஸ்லீமாக இருக்கிறேன், இஸ்லாமிய குடும்பத்திலே பிறந்திருக்கிறேன், என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு இஸ்லாமிய பெயரை வைத்திருக்கிறார்கள் என்பதனால் மாத்திரம் அல்லாஹ்விடத்திலே வெற்றியை பெற்றுவிட முடியாது. மாறாக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தெளிவாக பதிவு செய்கிறான், எவர்கள் ஈமான் கொண்டு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு தங்களுடைய ஈமானில் தங்களுடைய இறை நம்பிக்கையில் துல்ம் என்கிற இணை வைப்பை, துல்ம் என்கிற அநியாயத்தை, துல்ம் என்கிற கலப்படத்தை, துல்ம் என்கிற அநீதத்தை, துல்ம் என்கிற மாபாதக செயலை கலக்காமல் இருக்கிறார்களோ, அந்த ஈமானை பாழ்படுத்தாமல் இருக்கிறார்களோ, அந்த ஈமானை கலப்படமற்றதாக பாதுகாக்கிறார்களோ, அவர்களுக்கு தான் அல்லாஹ்விடமிருந்து பாதுகாப்பு. உலாஇக லஹுமுல் அம்னு, அவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. வஹும் முஹ்ததூன், அவர்கள் தான் நேர்வழியில் உள்ளவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறான். அதனால் அருமை சகோதரர்களே, மிக முக்கியமான செய்தி நமக்கு தரப்படுகிறது. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து மிகப்பெரிய கட்டளை நமக்கு தரப்படுகிறது. அதுதான், நம்முடைய ஈமானை நாம் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய உடலை பாதுகாப்பதை விட, நம்முடைய ஆரோக்கியத்தை பாதுகாப்பதை விட, நம்முடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பதை விட, குடும்ப பாரம்பரியம் என்று சொல்லுகிறோமே, குடும்ப பெயர் என்று சொல்லுகிறோமே, இவைகளை எல்லாம் பாதுகாப்பதை விட அல்லாஹ் நமக்கு கருட்கொடையாக தந்திருக்கிற, சொர்க்கத்தையும் நரகத்தையும் பிரித்து அறிவிக்கக்கூடிய ஒரு அளவுகோலாக தந்திருக்கிற, நாளைய மறுமையின் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய வாய்ப்பாக தந்திருக்கிற இந்த ஈமானை, இந்த இறை நம்பிக்கையை, இந்த அருட்கொடையை பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்னால் மிக முக்கியமான ஒரு முன்னறிவிப்பை, மிக முக்கியமான ஒரு முன்னறிவிப்பை செய்துவிட்டுத்தான் போனார்கள். அது இந்த உலகத்திலே வேதம் வழங்கப்பட்ட மக்களாக யாரெல்லாம் இருந்தார்களோ, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தூதர்கள் அனுப்பப்பட்டு வேதர்கள் வழங்கப்பட்ட சமுதாயங்களாக யார் வாழ்ந்தார்களோ, அப்படிப்பட்ட சமுதாயங்களில் இருபெரும் சமுதாயத்தை ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு போனார்கள். ஆமாம் சகோதரர்களே, மிக முக்கியமான செய்தி இது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தமக்கு முன்பு வாழ்ந்த, தமக்கு முன்பு நபிமார்களும் இறை வேதங்களும் வழங்கப்பட்ட அந்த யூதர்கள் இந்த உலகத்திலே வாடுகிற போது 71 பிரிவினர்களாக பிரிந்தார்கள். அதிலே 70 பேரும் நரகத்திற்கு போனார்கள், ஒரே ஒரு பிரிவை தவிர. அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மையமாக, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தூதராக, இன்ஜீல் என்கிற வேதத்தை புத்தகமாக பெற்ற இந்த நசாராக்கள் 72 கூட்டமாக பிரிந்தார்கள். அதிலே 71 கூட்டமும் நரகத்திற்கு போனது, ஒரே ஒரு கூட்டம் மட்டும்தான் சொர்க்கத்திற்கு போனது. அதே போன்று என்னுடைய உம்மத்திலே, இந்த உம்மத்தே முஹம்மதிலே யாரெல்லாம் இந்த உலகத்திலே வாழுகிற மனிதர்களில் எங்களுடைய ரப்பு அல்லாஹு என்றும், எங்களுடைய வேதம் குர்ஆன் என்றும், எங்களுடைய கிபிலா காபா என்றும், எங்களுடைய தூதர் முஹம்மத் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட உம்மத்தே முஹம்மதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 73 கூட்டமாக என்னுடைய உம்மத்து பிரியும், அதிலே 72 கூட்டமும் நரகத்திற்கு தான் போகும், ஒரே ஒரு கூட்டத்தை தவிர, ஒரே ஒரு ஜமாஅத்தை தவிர. உடனே தோழர்கள் கேட்கிறார்கள், வமா ஹிய யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த வெற்றி பெற்ற கூட்டம் எது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிற போது சொன்னார்கள், வமன் ஹிய யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த வெற்றி பெற்ற கூட்டம் எது? மா அன அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் என்னுடைய சஹாபாக்களும் நானும் என்னுடைய தோழர்களும் எந்த கொள்கையில் இருக்கிறோமோ அந்த கொள்கையில் இருப்பவர்கள் மட்டும்தான், அந்த கொள்கையிலேயே இறப்பவர்கள் மட்டும்தான் வெற்றி பெற்ற கூட்டம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் நம்முடைய அகீதாவை பற்றி நமக்கு சொல்கிற போது, நம்முடைய கொள்கையோடு நம்முடைய உள்ளத்தை கட்டி போடுகின்ற போது, இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்குண்டான காரணத்தை நமக்கு பதிவு செய்கிற போது அல்லாஹ் சொல்கிறான், அறிந்து கொள்ளுங்கள் மக்களே, இதுதான் என்னுடைய நேரான பாதை, அந்த பாதையை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்கள், வேறு எந்த பாதைகளையும் பின்பற்றாதீர்கள். நேரடியாக அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பாதை என்பது இது ஒரு பைபாஸ், நேரடியாக இடைத்தரகர்களே இல்லாமல், இடையில் தடங்கல்களே இல்லாமல், இடையில் சிக்னல்களே இல்லாமல், இடையில் மேடு பள்ளங்களே வராமல் நேரான ஒரு பாதை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அங்கே ஸ்பீட் பிரேக்கர்ஸே கிடையாது. அந்த பாதை நேராக அல்லாஹ்விடத்திலே கொண்டு போய் சேர்கிறது. அந்த பாதை நேராக சொர்க்கத்தின் பக்கம் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது. அதனால் தான் அல்லாஹ் பதிவு செய்கிறான், அந்த ஒரு பாதையை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்கள், ஏனைய பாதைகளை பின்பற்றாதீர்கள். பாவம் என்னும் கல்லறைக்கு பலவடி சகோதரர்களே, ஆனால் அல்லாஹ் என்கிற அவனுடைய அற்புதமான அந்த பாதைக்கு ஒரே ஒரு வழி என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். அதனால் தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறான், ஏனைய பாதைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்தால், ஏனைய பாதைகளின் பக்கம் போக வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால், இதுதான் அல்லாஹ்வுடைய வழி, இதுதான் அல்லாஹ்வின் தூதருடைய வழி என்று எது நமக்கு மார்க்கமாக சொல்லி தரப்பட்டிருக்கிறதோ, எது நமக்கு கொள்கையாக தரப்பட்டிருக்கிறதோ, எது நமக்கு மன்ஹஜாக வழங்கப்பட்டிருக்கிறதோ, அதை விட்டுவிட்டு வேறு எந்த பாதையில் போனாலும் அந்த பாதைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு உங்களை புறக்கணிக்க செய்துவிடும். அதனால் தான் உலமாக்கள் சொல்வார்கள், அல் குஃப்ரு மில்லத்துன் வாஹிதா, அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய குஃப்ர் இருக்கிறதே, இஸ்லாத்திற்கு மாற்றமான கொள்கைகள் இருக்கிறது, அவைகள் எல்லாமே ஒரு கொள்கைதான். காரணம், அவைகள் எல்லாமே வழிகேட்டின் பக்கம் தான் நம்மை கொண்டு போய் சேர்க்கும். அதனால் தான் அல்லாஹ் வசனத்தை முடிக்கின்ற போது சொல்லுகிறான், இதை அல்லாஹ் உங்களுக்கு உபதேசமாக வசியத்து செய்கிறான். சாதாரணமான விஷயம் என்று நினைத்து விடாதீர்கள். வசியத் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? வசியத் என்கிற வார்த்தையின் ஆழமும் கனமும் நீளமும் தெரியுமா? மரணப்படுக்கையிலே ஒருத்தன் இருக்கும் போது கடைசி கடைசியாக ஒரு வாரிசுகளுக்கு சொல்லித் தருவானே, அப்படிப்பட்ட மரண உபதேசத்திற்கு தான் இஸ்லாமிய மார்க்கத்தில் வசியத் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும். அந்த வார்த்தையை அல்லாஹ் இங்கே பயன்படுத்துகிறான், அல்லாஹ் இதை உங்களுக்கு ஒரு வசியத்தாக, ஒரு இறுதி உபதேசமாக தருகிறான், நீங்கள் இரையச்சம் பெறுவதற்காக. இரையச்சம் எதிலே இருக்கிறது? தர்காக்களின் வாசல்கள் இல்லை, தரிகாக்களின் வாசல்கள் இல்லை, மதகுருமார்களுடைய சட்டை பையில் இல்லை. தக்வா என்பது தீனிலே இருக்கிறது, தக்வா என்பது நமது அகீதாவில் இருக்கிறது, தக்வா என்பது நம்முடைய மன்ஹஜ் என்கிற நேரான வழிமுறையிலே இருக்கிறது, தக்வா என்பது சஹாபாக்களுடைய வாழ்வியலிலே இருக்கிறது, தக்வா என்பது நபிகள் நாயகத்தின் சுன்னாவில் இருக்கிறது, தக்வா என்பது திருமறை திருக்குர்ஆனின் வழியிலே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அருமை சகோதரர்களே, இதை ஒரு சாதாரண விஷயமாக நாம் எண்ணிவிடக்கூடாது. அல்லாவின் தூதர் அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் தெளிவாக நமக்கு சொல்லுகிறார்கள், கது தரக்துக்கும் அல்லல் பைவா, வெள்ளை வெளேர் என்கிற பாதையில் உங்களை நான் விட்டு சென்றிருக்கிறேன். இன்னொருவர் நமக்கு காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. இதற்கு முரணாக, இதற்கு மூன்றாவதாக ஒன்றை தர வேண்டிய அவசியமே இல்லை. தரக்துக்கும் அல்லல் மஹஜ்ஜத்தில் பைவா, வெள்ளை வெளேர் என்கிற தெளிவான பாதையிலே உங்களை விட்டு சென்றிருக்கிறேன். அதனுடைய இரவு கூட பகலை போல் வெளிச்சமாக இருக்கும். எவ்வளவு இலக்கியமான வார்த்தை பாருங்கள். எந்த ஒரு மார்க்கத்தை, எந்த ஒரு சுன்னாவை, எந்த ஒரு ஷரியத்தை, ஷரியத்தும் மீனல் அம்ரை மார்க்கமாக நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்றிருக்கிறார்களோ, அதன் இரவு கூட பகலை போல் பிரகாசமானது. அந்த பாதையை விட்டு எவன் விலகி சென்றாலும், அந்த பாதையை எவன் புறக்கணித்து சென்றாலும், அவன் வழிகேடன் தான், அழிவிலே போபவன் தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் நாம் தெளிவான கொள்கையிலே தான் இருக்கிறோமா, நம்முடைய அகீதா சரியாகத்தான் இருக்கிறோமா என்பதை நாம் கொஞ்சம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். இல்லை, நான் வெள்ளை ஆடை உடுத்திருக்கிறேன், நான் தாடி வைத்திருக்கிறேன், நான் தொப்பி போட்டிருக்கிறேன், எதனால் மட்டும் நாம் வெற்றி பெற்றவர்களாக கருதப்பட மாட்டோம், என்னுடைய பேர் முஸ்லிமான பேராக இருக்கிறது, நான் 10 முறை உம்ரா செய்து விட்டேன், 5 முறை ஹஜ் செய்து விட்டேன், இதை வைத்து மட்டும் வெற்றி பெறலாம் என்று நினைத்து விடாதீர்கள். நாம் தொழுத தொழுகை, நாம் வைத்த நோன்பு, நாம் செய்த உம்ரா, நாம் செய்த ஹஜ் அனைத்தும் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் இந்த கொள்கை நம்மிடத்திலே மிகச்சரியாக இருக்க வேண்டும். அதிலே முதன்மையான ஒன்று, நாம் சரியான கொள்கையிலே தான் இருக்கிறோமா இல்லையா என்பதை நாமே புரிந்து கொள்வதற்குண்டான முதன்மையான ஒன்று, நம்முடைய மார்க்கமாக எதை நாம் பின்பற்றுகிறோமோ அது மன்ஹஜு ஸலஃப் என்கிற அந்த நேர்வழி பெற்ற நல்லோர்கள் முன்னோர்களுடைய வழியாக இருக்க வேண்டும். அது நம்முடைய மதகுருமார்களின் வழியாக இருக்கக்கூடாது, நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு காட்டி தந்த மனைச்சையின்படியான வழியாக இருக்கக்கூடாது, நம்முடைய ஊரிலே உள்ள அசரத்துமார்கள் ஆதாரம் இல்லாமல் சொன்ன வழியாக இருக்கக்கூடாது. எது நமக்கு அந்த நேர்வழி பெற்ற நல்லோர்கள் முன்னோர்கள் என்று அல்லாஹ்வினால் சான்று பகரப்பட்டார்களோ, அவர்களுடைய தக்குவாவிற்கும் அவர்களுடைய ஈமானிற்கும் இறைவன் அஸ்திவாரத்தை வழங்கினானோ, அங்கீகாரத்தை வழங்கினானோ, அப்படிப்பட்டவர்களுடைய வழியாக இருக்க வேண்டும். அதைத்தான் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முந்தி சென்று இஸ்லாத்தை ஏற்றவர்கள், முஹாஜிர்களிலே உள்ளவர்கள், அன்சார்களிலே உள்ளவர்கள், வல்லதீன தபஊஹும் பிஹ்சான், அவர்களை நல்ல முறையில் பின்பற்றியவர்கள். வார்த்தையை கவனியுங்கள், இன்றைக்கு சஹாபாக்களுடைய மானங்கள் எல்லாம் இன்றைக்கு கப்பலிலே ஏற்றப்படுகிறது. அவர்கள் வாழ்விலே நடைபெற்ற சிறு குறு தவறுகள் எல்லாம் இன்றைக்கு பூதாகரமான ஒன்றாக காண்பிக்கப்பட்டு சஹாபாக்களின் கண்ணியம் சமுதாயத்திலே குறைக்கப்படுகிறது, குலைக்கப்படுகிறது. ஆனால் அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், யாரெல்லாம் அவர்களை நல்ல முறையில் பின்பற்றினார்களோ, ரழியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டான், அவர்களும் அல்லாஹுவை புரிந்து கொண்டார்கள். வஅத லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹ்தஹல் அன்ஹாரு காலிதீன ஃபீஹா அபதா. யார் இந்த பாதையில் தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு சதா சர்வகாலமும் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிற சுவன சோலைகள் பரிசாக வழங்கப்படும். எப்படி சொல்லுகிறான் பாருங்கள். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையின், நம்முடைய மார்க்கத்தின் விடயங்கள், நம்முடைய மார்க்கத்தின் விஷயங்கள், நம்முடைய மார்க்கத்தின் அம்சங்கள் அந்த நபித்தோழர்கள் காட்டிய வழியில் இருந்தால், சுன்னாவை மையமாக வைத்து, திருக்குர்ஆனை மையமாக வைத்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறைகளை பேணி இந்த உலகத்திலே வாழ்ந்து விட்டு சென்றார்களே, சொர்க்கத்திற்கு பாத்திரமானவர்களாக ஆனார்களே, பத்ரையும் உஹதையும் அல்லாஹ்விற்காக வேண்டி சந்தித்தார்களே, சொல்லனா துயரங்களை இந்த மார்க்கத்தின் வழியிலே கண்டார்களே, இந்த மார்க்கம் எந்த திசையிலும் போய் சேர்வதற்கு தங்கள் இன்னுயிரையும் அர்ப்பணித்தார்களே, அவர்களின் வழியில் சென்றவர்களுக்கு சொர்க்கம் பரிசு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அடுத்து என்ன இரண்டாவது பண்பு என்ன? அன்பு சகோதரர்களே, இந்த மார்க்க விவகாரங்களில், இந்த மார்க்க விஷயங்களை புரிந்து கொள்கிற விஷயத்திலே ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் நம்மிடத்தில் வந்துவிட்டால், அந்த புரிந்து கொள்கிற விஷயத்திலே பிரச்சனைகள் ஏதேனும் வந்துவிட்டால், அல்லாஹ்வின் ஆணைப்படி ஃபருதுஹு இலல்லாஹி வர் ரசூல், அதை அல்லாஹ்விடத்திலும் அல்லாஹ்வின் தூதரிடத்திலும் அதை திருப்பக்கூடியவர்களாக, அங்கே இறுதி தீர்ப்பை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது விஷயம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா என்று நம்மிடத்திலே ஏதேனும் வந்தால், அவர்களுடைய சுன்னா என்று ஊர்ஜிதமான ஆதாரபூர்வமான தகவல் வந்தால், அதை மதிப்பு கண் கொண்டு பார்க்க வேண்டும், அதை கண்ணிய கண் கொண்டு பார்க்க வேண்டும், அதை குறை சொல்லுகிற நோக்கிலோ, அதை விமர்சனம் செய்யக்கூடிய நோக்கிலோ எந்த வார்த்தைகளையும் நாம் பயன்படுத்தக்கூடாது. காரணம், அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நேர்வழி பெற்றவர்களுடைய பண்புகளை பட்டியல் போடுகிற போது, நேரான வழியிலே உள்ளவர்களின் சிஃபாத்துகளை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்ற போது, இன்னமா கான கவுலல் முஃமினீன் இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும் அய் யகூலு சமிஅனா வ அதஅனா. அழகாக அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள், உலகத்திலே வாழ்கிற கோடான கோடி இறை நம்பிக்கையாளர்களின் பண்புகளை ஒரே வரியில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமா கான கவுலுல் முஃமினீன். இறை நம்பிக்கையாளர்களின் வார்த்தை எப்படி இருக்கும் தெரியுமா? அல்லாவின் பக்கம், அல்லாவின் தூதரின் பக்கமும் வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கப்பட்டால் அவர்கள் தர்க்கமின்றி அதை ஏற்றுக்கொள்வார்கள். தங்களுடைய அறிவுக்கு அதை உட்படுத்தித்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்க மாட்டார்கள். மாறாக, ஐ யகூலு சமிஅனா வ அதஅனா, நாங்கள் செவி மடுத்தோம், கட்டுப்பட்டோம் என்றவர்கள் சொல்லுவார்கள். வ உலாயிகஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள். எத்தனை பண்புகளை எல்லாம் பதிவு செய்கிறான் பாருங்கள். நேரான வழியிலே வாழக்கூடியவர்களை, சரியான கொள்கையின் குன்றுகளாய் திகழக்கூடியவர்களை, சரியான கொள்கையின் சிகரங்களாய் இருக்கக்கூடியவர்களை, எத்தனை விதமான பண்புகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி சொல்கிறான் பாருங்கள். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டு மக்களாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக மிக அவசியமான விஷயம், இந்த ஃபிர்கத்துல் நாஜியா வெற்றி பெற்ற இந்த கூட்டம் என்பது அத்தாஇஃபத்துல் மன்சூரா, அல்லாஹ்வுடைய உதவிக்கு அல்லாஹ்வுடைய வெற்றிக்கு ஆளாகக்கூடிய இந்த ஈமான் கொண்ட கூட்டம் என்பது, மார்க்கம் என்று எந்த செய்தி நம்மிடத்திலே வந்தாலும், மார்க்கம் என்று எந்த செய்தி நம்மிடத்திலே வந்தாலும் அது அல்லாவின் மூலமும் அல்லாவின் தூதரின் மூலமும் சொல்லப்பட்டிருக்கிறதா என்பதை அவர்கள் ஊர்ஜிதம் செய்வார்கள். வெறுமனே யார் எந்த விஷயத்தை மார்க்கம் என்று சொன்னாலும் அவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு நம்ப மாட்டார்கள். இதோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், ஃபபஷ்ஷிர் இபாதி அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸனா. நபியே, என்னுடைய அடியார்களில் சிலருக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள், யார் தெரியுமா அவர்கள் பேச்சுகளை செவிமடுப்பார்கள், அதில் எது சிறந்ததோ அதைத்தான் பின்பற்றுவார்கள். இப்படியே ரோட்டில் போகிற வாக்கிலெல்லாம் மார்க்கத்தை சொல்லக்கூடியதல்ல இஸ்லாம் என்பது. இஸ்லாமிய மார்க்கத்தில், இஸ்லாமிய மார்க்கமாக எது அவர்களிடத்திலே சொல்லப்பட்டாலும், இது குர்ஆனில் இருக்கிறதா, இது நபியின் வழியிலே இருக்கிறதா, இது சஹாபாக்களுடைய நடைமுறையில் இருக்கிறதா என்பதை பார்த்து பகுப்பாய்வு செய்து மார்க்கமாக அவர்கள் பின்பற்றுவார்கள். உலாயிகல் லதீன ஹதாஹுமுல்லாஹ், அவர்களுக்குத்தான் அல்லாஹ் நேர்வழியை காட்டியிருக்கிறான். அவர்கள் தான் அறிவாளிகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு வசனத்திலே எப்படி நமக்கு மார்க்கத்தை சொல்கிறான், உங்கள் இறைவனிடமிருந்து வகையாக எது உங்களுக்கு வந்திருக்கிறதோ அதை பின்பற்றுங்கள். உங்களுடைய முன்னோர்கள் சொல்லிவிட்டார்கள் என்பதனால் எதையும் நீங்கள் மார்க்கமாக ஆக்காதீர்கள். உங்களுடைய மூதாதையர்கள் சொல்லிவிட்டார்கள் என்பதனால் எதையும் மார்க்கமாக ஆக்கிவிடாதீர்கள். இச்சபி உன்சில இலைக்கும் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து எது உங்களுக்கு மார்க்கமாக வந்திருக்கிறதோ அதை பின்பற்றுங்கள். இதை மட்டும் நம்முடைய ஊரிலே உள்ளவர்கள் பின்பற்றி இருந்தால் இன்றைக்கு நம்முடைய ஊர்களில் தெருக்கு தெரு தர்காக்கள் இருக்காது. இதை மட்டும் நம்முடைய ஊரிலே உள்ள உலமாக்கள் பின்பற்றி இருந்தால் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இன்றைக்கு கூட்டுதுவா ஓதுகிறார்களே, இது போன்ற பிதாத்துகளை அரங்கேற்றுகிறார்களே, அந்த காரியங்கள் எல்லாம் இருந்திருக்காது. இந்த பண்பு மட்டும் நம்முடைய உலமாக்கள் இருந்திருந்தால் ஹத்தம் ஃபாத்தியா நம்முடைய சமுதாயத்திலே வந்திருக்காது, பூரியான் ஃபாத்தியா நம்முடைய சமுதாயத்திலே வந்திருக்காது, இருட்டு திக்ரு நம்முடைய சமுதாயத்திலே வந்திருக்காது, சலவாத்து நாரியா நம்முடைய சமுதாயத்திலே வந்திருக்காது. ஆனால் மார்க்கமாக வகையை பின்பற்ற வேண்டும் என்கிற அடிப்படை அறிவு நம்முடைய உலமாக்களில் சில பேரிடத்திலே இல்லாத காரணத்தினால் இன்றைக்கு பெருங்கொண்ட கூட்டம் ஊரிலே வடிகேட்டிலே இருக்கிறது. சவாபை தேட வேண்டிய இடத்திலே ஆதாபை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். இத்திபா என்று வாழ வேண்டியவர்கள் இன்றைக்கு இப்திதா என்கிற நிலைக்கு வந்து விட்டார்கள். இத்திபா என்றால் மார்க்கத்தை பின்பற்றுதல், இப்திதா என்றால் மார்க்கத்தின் நூதன அனுஷ்டானங்களை கடைபிடித்தல். அதனால் அருமை சகோதரர்களே, அல்லாவிற்கு மட்டுமே நாம் அடிபட வேண்டும், அல்லாவை மட்டுமே வணங்க வேண்டும், அவன்தான் நம்மை காப்பாற்றுவன் என்கிற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். கையிலே கட்டுகிற கயிறு நம்மை காப்பாற்றாது, கழுத்திலே போடக்கூடிய தாவீஸ் நம்மை காப்பாற்றாது. இதெல்லாம் மார்க்கத்தினுடைய வழி அல்ல. இதையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரவில்லை. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், ஐந்தாவது பண்பு, சலாமத்து குலூபிஹிம் வ அல்சினதிஹிம் லிஸலஃபில் உம்மா. இந்த உம்மத்தினுடைய சலஃபுகளாக, நேர்வழி பெற்ற நல்லோர்களாக யார் வாழ்ந்து விட்டு போனார்களோ, அவர்கள் சஹாபாக்களாக இருக்கலாம், தாபியீன்களாக இருக்கலாம், தபஉ தாபியீன்களாக இருக்கலாம், இப்படி நேர்வழி பெற்ற சமுதாயமாக ரசூலுல்லாஹால் இனங்காட்டப்பட்ட அவர்களை குறித்து எந்த விதமான கெடுதிகளான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. என் தெரியுமா, அல்லாஹ் நம்முடைய கொள்கையை பதிவு செய்கிற போது, நம்முடைய குணங்களை பதிவு செய்கிற போது எப்படி சொல்கிறான், அவர்களுக்கு பிறகு வந்தவர்கள் அவர்கள் சொல்லுவார்கள், மன்றாடுகிறார்கள், எங்கள் இறைவனே எங்களுக்கு மன்னிப்பை தா, எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுக்கு முன்பு வாழ்ந்தார்களே, ஈமானில் எங்களை முந்தி சென்றார்களே, அவர்களுக்கும் நீ மன்னிப்பை அருள்வாயாக, எங்களுடைய உள்ளங்களில் அவர்களை குறித்து எந்த விதமான குரோதத்தையோ கெடுதியான எண்ணத்தையோ ஏற்படுத்தி விடாதே அல்லாஹ், இன்னக ரவூஃப் ரஹீம், நிச்சயமாக நீ இரக்கத்திற்குரியவன், நிச்சயமாக நீ அன்பு பாராட்டக்கூடியவன் என்று அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சஹாபாக்களை குறித்த நல்லெண்ணம் நமக்கு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறான். நேர்வழி பெற்ற நல்லோர்களை குறித்த நல்லெண்ணம் நமக்கு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறான். ஆனால் இன்றைக்கு சமுதாயத்திலே சிலர் தௌஹீதை பிரச்சாரம் செய்கிறோம் என்று சொல்லி சஹாபாக்களுடைய கண்ணியத்தோடு மானத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்டட்டும், அவர்களுடைய அந்த சதிவலைகளில் நம்முடைய சமுதாய மக்களை மாட்டிவிடாமல் இருப்பதற்கு நாம் அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய வேண்டும். அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் சகோதரர்களே, எந்த ஈமானை எந்த கொள்கையை நாம் பெற்றிருக்கிறோமோ அந்த கொள்கையில் இஸ்திகாமத் என்கிற தன்மையோடு இருக்க வேண்டும். இன்றைக்கு அதுதான் நம்மிடத்திலே இல்லை. யார் கவர்ச்சிகரமாக பேசினாலும், யார் புதிய புதிய கருத்துக்களை பேசினாலும் உடனே மயங்கி நம்முடைய கொள்கை இன்றைக்கு விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மார்க்கத்திற்காக வேண்டி, மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டி வாழ வேண்டிய இந்த சமுதாயம் இன்றைக்கு மார்க்கத்தை அதை ஒரு பெரிய விஷயமாகவே கருதாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். அருமை சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்றால் எப்படியெல்லாம் அந்த சஹாபாக்கள் இந்த மார்க்கத்திலே இஸ்திகாமத்தோடு இருந்திருக்கிறான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அப்துல்லா பின் ஹுதாஃபா என்கிற ஒரு நபி தோழர் இருந்தார். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இளவயது நபி தோழர், பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்ததற்கு பிறகு ஒரு சமுதாயத்தினுடைய தளபதியாக இருக்கிறார். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே அகிலத்தின் அருட்கொடை அண்ணல பெருமானார் மார்க்க பிரச்சாரம் செய்வதற்காக கொடுத்தனுப்பிய கடிதத்தை ஏந்தி கொண்டு அந்நிய தேசங்களுக்கு சற்றும் அச்சமில்லாமல் போய் கடிதத்தை கொடுத்து விட்டு வந்த மாவீரர் இவர். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி காலத்திலே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு, அபூபக்கர் சித்தீக் அவருடைய காலத்திற்கு பிறகு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி காலத்தில் ஹிஜ்ரி 19வது ஆண்டில் ரோமர்களை சந்திப்பதற்காக போகிறார். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம் எதிர்பாராத விதமாக அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சில வீரர்களோடு அந்த ஹிர்கல் மன்னனிடத்திலே சிறை கைதிகளாக அவர் பிடித்து வைக்கப்படுகிறார். வரலாற்று சம்பவங்களை எல்லாம் இந்த நெகிழ்ச்சியான நேரத்திலே நாம் கேட்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. காரணம், தியாகம் செய்யாமல் இன்றைக்கு மார்க்கம் நம்மிடத்திலே வந்துவிட்டது. தியாகமோ அர்ப்பணிப்போ அல்லாவின் மார்க்கத்திற்காக ஒரு சிறு கல்லை கூட தூக்கி போட வேண்டிய அவசியம் இல்லாமலோ இலகுவாக இந்த மார்க்கம் இன்றைக்கு நமக்கு கிடைத்துவிட்ட காரணத்தினால், இலகுவாக நம்முடைய பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இந்த மார்க்கம் வந்து சேர்ந்து விட்ட காரணத்தினால் இந்த மார்க்கம் கடந்து வந்த பாதையை நெகிழ்ச்சியோடு இன்றைக்கு நினைக்காமல் இருக்கிறோம். ஆனால் இந்த அப்துல்லா பின் ஹுதாஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த ஹிர்கல் மன்னன் பிடித்து வைக்கிறான். அவரோடு சில வீரர்களையும் பிடித்துக் கொண்டு வருகிறான். அந்த நேரத்திலே அவனுக்கு ஒரு வக்கீர புத்தி ஒன்று வருகிறது. நிறைய கேள்விப்பட்டிருக்கிறான் அவன் சஹாபாக்களுடைய வீரத்தை பற்றி, நிறைய கேள்விப்பட்டிருக்கிறான் இந்த சஹாபாக்களுடைய மன உறுதியை பற்றி. ரோமர்கள் பாரசீகர்கள் போன்ற வல்லரசு நாடுகளிலே உள்ள வீரர்கள் செய்த தீர்ப்பை விட, அந்த தீர்க்கமான அர்ப்பணிப்பை விட முகம்மதின் தோழர்கள் மிகப்பெரிய தியாகம் செய்திருக்கிறான் என்பதை கேள்விப்பட்ட ஹிர்கல் மன்னன் தன் கண்முன்னால் அதை பரிசோதிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்ன சொன்னான் தெரியுமா? ஹிர்கல் மன்னன் அப்துல்லா பின் ஹுதாஃபா ரழியல்லாஹு அவர்களையும் அவர்களோடு வந்த வீரர்களையும் இந்த இது போன்ற ஒரு வெயில் தருணத்திலே நிக்க வைத்துத்தான் தன்னுடைய விசாரணையை ஆரம்பிக்கிறான். நம்முடைய நிலைமையை பாருங்கள். ஒரு சுன்னத்தான ஹுத்பாவின் போது கூட அடிக்கின்ற சின்ன வெயிலை நம்மால் தாங்க முடியவில்லை. ஆனால் இதே மண்ணில், இதே பாலைவன மண்ணில் எத்தனை பெரிய உக்கிரமான வெயிலையும் உஷ்ணத்தையும் நம்முடைய முன்னோர்கள் சந்தித்திருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, பிடித்துவிட்டு அப்துல்லா பின் ஹுதாஃபாவிடத்திலே பேரம் பேச ஆரம்பிக்கிறான் ஹிர்கல் மன்னன். அப்துல்லா, நீ இப்போது உடனே கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், ஹிர்கல் மன்னன் அன்றைக்கு நஸ்ரானியாக இருந்தான். இந்த நஸ்ரானியத்தை நீ ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீ உனக்கு நான் சொல்லலா துயரங்களை தருவேன் என்று விலை பேச ஆரம்பிக்கிறான். உடனே அப்துல்லா பின் ஹுதாஃபா சிரித்த முகத்தோடு சொன்னார், மன்னனே, நீ என்னிடத்திலே அர்ப்பணிக்கின்ற, நீ என் மீது நீ சுமத்தக்கூடிய இந்த மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டால் அதற்கு பகரமாக நீ எனக்கு என்ன தருவாய்? அதற்கு பகரமாக நீ எனக்கு என்ன தருவாய்? உடனே சொல்கிறான், பெரிய பெரிய ரோமா பெரிய பெரிய வல்லரசுகள் எல்லாம் செய்ய முடியாத ஒரு சாதனையை, அபு ஜஹல்களும் அபு லஹபுகளும் சாதிக்க முடியாத சாதனையை தான் சாதித்து விட்டேனே என்கிற பெருமையில் பெருமிதத்திலே சொன்னான். அப்துல்லா, நீ மட்டும் உன்னுடைய மார்க்கத்தை விட்டுவிட்டு என்னுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் உஹல்லி அன் சபீலி, உன்னுடைய பாதையை நான் உனக்கு சுதந்திரமாக்கி தருவேன். உக்ரிமு, உன்னை நான் சந்தோஷப்படுத்துவேன், உன்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவேன். மகிழ்ச்சியில் ஆழ்த்துவாய் என்றால் என்ன எனக்கு நீ தருவாய்? சொன்னான் ஹிர்கல். இன்னும் ஒரு படி முன்னேறி வந்து வெற்றி வெட்டு விட்டோம் என்கிற மிதப்பிலே சொன்னான், அப்துல்லா, நீ மட்டும் உன்னுடைய மார்க்கத்தை விட்டுவிட்டு நான் சொல்லுகிற இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் என்னுடைய ரோம சாம்ராஜ்யத்திலே பாதியை உனக்கு தருவேன் என்று சொன்னான் சகோதரர்களே. உடனே அப்துல்லா பின் ஹுதாஃபா சிரித்துக் கொண்டே சொன்னார், ஹிர்கல் மன்னனே, உன்னுடைய ஆட்சியின் அதிகாரத்தின் பாதி அல்ல, உன்னுடைய மொத்த ஆட்சிகளையும் அரபுகளும் அஜமிகளும் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அத்தனை நிலங்களையும் நீ எனக்கு தந்தாலும் எந்த முகமதுடைய மார்க்கத்தை நான் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறேனோ அந்த மார்க்கத்திலிருந்து வரவே மாட்டேன் என்று தெளிவாக சொன்னவுடன் ஆத்திரம் அவனுக்கு தலைக்கேறுகிறது. கோபத்திலே கொப்பளிக்கிறான். உடனே தன்னுடைய காவலாளிகளுக்கு கட்டளையிடுகிறான், ஹிர்கல் மன்னன், இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், இவரை கொண்டு போய் சித்திரவதை செய்யுங்கள், சிலுவையிலே அறைந்துவிட்டு அவருக்கு முன்னால் நிறைய வீரர்களை நிப்பாட்டுங்கள், அவருக்கு எதிராக நேராக அம்புகளையும் விற்களையும் எடுத்துக்கொண்டு தயாராக இருக்கும்படி சொல்லுங்கள். அப்துல்லா பின் ஹுதாஃபா கொஞ்சம் கூட பயத்தை காட்டாமல், கொஞ்சம் கூட அச்சத்தை காட்டாமல் தான் சார்ந்திருக்கிற அகீதாவை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய இதயத்திலே தான் சுமந்து கொண்டிருந்த தீனுல் இஸ்லாத்திற்கு உயிரோட்டம் தர வேண்டும் என்பதற்காக சிரித்த முகத்தோடு சிலுவையில் அறையப்படுகிறார் சகோதரர்களே. அப்போது அந்த ஹிர்கல் மன்னன் வக்கீர புக்தியின் முத்தியிலே சென்ற ஹிர்கல் மன்னன் அவனுடைய காவலாளிகளை பார்த்து சொன்னான், இவரை கொன்று விடாதீர்கள், கொல்லுவதை போன்று மிரட்டுங்கள், அவருடைய வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் கைகளுக்கும் கால்களுக்கும் அருகாமையில் போய் அம்புகள் சொருகும் விதத்திலே வேகமாக அம்புகளை பாய்ச்சுங்கள் என்று சொன்னான். உடனே அவர் சிலுவையில் அறையப்படுகிறார், அவருக்கு எதிராக அம்புகள் பாய்ச்சப்படுகிறது, வேகமாக விடப்படுகிறது, ஒவ்வொரு அன்பும் விட்டிருந்தால் அவருடைய உயிரை பதம் பார்த்திருக்கும். ஆனால் அந்த ஹிர்கல் மன்னனுடைய கட்டளையை நிறைவேற்றும் விதத்திலே இவருக்கு அச்சுறுத்தலை தர ஆரம்பித்தார். அவர் கொஞ்சம் கூட அஞ்சாமல், கொஞ்சம் கூட பயத்தை காட்டாமல், அந்தும் வமா தக்முரூன், நீங்கள் நினைத்த எதை வேண்டுமானாலும் செய்து கொள் என்று அப்படியே நின்றார். ஆத்திரம் தலைக்கேறிய ஹிர்கல் மன்னன் அடுத்தவன் பயன்படுத்திய ஆயுதம் என்ன தெரியுமா? அடுத்தவன் என்ன செய்தான் தெரியுமா? எப்படியெல்லாம் இந்த மார்க்கம் நம்முடைய வீட்டு கதவை தட்டி இருக்கிறது என்பதை நினைத்து பாருங்கள் இஸ்லாமிய சகோதரர்களே. இன்றைக்கு தியாகம் என்றால் என்ன விலை என்று கேட்கிறோம், அர்ப்பணிப்பென்றால் அதன் நிறம் என்னவென்று கேட்கிறோம், வெந்த பூமியிலே நொந்து வாடுகிறோம். எதற்காக? மார்க்கத்திற்காகவா? பொருளாதாரத்திற்காக? கொஞ்சம் நினைத்து பாருங்கள். இதே பாலைவன பெருவெளியில், இதே அரேபிய மண்ணில், பொருளாதாரத்திற்காக நாம் பட்ட கஷ்டத்தில் நூறில் ஒன்றையாவது மார்க்கத்திற்காக பட்டிருப்போமா? ஆனால் இன்றைக்கு நாம் பட்டுக் கொண்டிருக்கிற நூறு கஷ்டத்தில் ஆயிரம் பட்டார்கள், அதிலே ஒன்று கூட தனக்காகவோ தன்னுடைய வாழ்க்கைக்காகவோ இல்லை. அடுத்து இந்த ஹிர்கல் மன்னன் கட்டளையிட்டான், பெரிய சட்டியை கொண்டு வாருங்கள், அதிலே நெருப்பை ஏற்றுங்கள், அதற்கு உள்ளே எண்ணெயை ஊத்துங்கள், எண்ணெய் கொதிக்கிற சத்தம் அப்துல்லாவின் காதிலே விட வேண்டும் என்று சொல்லுகிறான். அதே போன்று பெரிய சக்தி கொண்டு வரப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி அந்த நம்ரூத் மன்னன் கொடுமை புரிந்தானோ அதே போன்றதொரு கொடுமையை அப்துல்லா பின் ஹுதாஃபா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக இந்த ஹிர்கல் மன்னன் செய்கிறான். இப்படித்தான் சோதனை வரும். அப்துல்லாவின் ஹுதாஃபா ரதியல்லாஹு அவர்களுக்கு இந்த ஹிர்கல் மன்னன் மூலமாக மாபெரும் சோதனை வருகிறது. அந்த சட்டி, பெரிய சட்டி நெருப்பிலே ஏற்றப்படுகிறது, அதிலே எண்ணெய் ஊற்றப்படுகிறது, எண்ணெய் கொதிக்கிற சத்தம் அவருடைய செவியிலே வந்து விடுகிறது. அப்போதும் கூட அவர் சிரித்த முகத்தோடு அச்சத்தை வெளிப்படுத்தாமல் அப்படியே நின்று கொண்டிருக்கிறார். என்ன செய்தான் தெரியுமா? அப்போது அவருடைய அந்த முகத்தில் வரக்கூடிய எந்த அச்சத்தையும் காட்டாமல் அந்த சட்டியிலே எண்ணெய் கொதித்துக் கொண்டிருக்கிறது. அப்போது ஹிர்கல் மன்னன் மேலும் அவருடைய அச்சத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவரோடு சிறைபிடிக்கப்பட்ட கைதிகளில் இரண்டு பேரை கொண்டு வந்து நிப்பாட்டுகிறான். அவருடைய கண் முன்னால் கொதிக்கின்ற எண்ணெய் சட்டியில் ஒரு வீரனை எடுத்து உயிரோடு தூக்கி போடுகிறான். அந்த இடத்திலேயே கரிந்து சாம்பலாகுகிறார். அதை பார்த்தவுடன் அப்துல்லா பின் ஹுதாஃபாவுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது. உடனே அவருக்கு அருகாமையில் இருந்த வீரர்கள் கொண்டு போய் ஹிர்கல் மன்னனுக்கு தகவல் சொல்கிறார்கள். மன்னரே, இதோ அப்துல்லா அழுது விட்டார், அப்துல்லாவுடைய கண்களில் கண்ணீர் வருகிறது என்றவுடன் இதை தானடா நான் எதிர்பார்த்தேன் என்று சொல்லி அவரை என்னிடக்கு பக்கத்திலே அடைத்து வாருங்கள் என்று சொல்கிறார். உடனே அவரை அப்துல்லா பின் ஹுதாஃபா ரதியல்லாஹு அவர்களை ஹிர்கல் மன்னனுக்கு அருகாமையில் அழைத்து வரப்படுகிறது. அவருடைய கண்ணால் பார்க்கிறார், அப்துல்லா பின் ஹுதாஃபா அவருடைய கண்களில் கண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. உடனே பயந்து விட்டாயா அப்துல்லா, ஒரு வார்த்தை சொல், என் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறேன் சொல், உன்னை நான் விட்டு விடுகிறேன். உடனே அவர் சொன்னார் பதில், இளைஞர்களே மனதிலே நீங்கள் வைக்க வேண்டிய பதில். அவர் சொன்னார், அட ஹிர்கல் மன்னனே, என்னையும் இதே போன்று நீ இந்த சட்டியிலே எரித்துக் கொள்ளத்தான் போகிறாய். நானும் நீ போட்டவுடன் கொஞ்ச நேரத்திலேயே துடிதுடித்து இறந்து விடுவேன். ஆனால் இறந்ததற்கு பிறகு மீண்டும் அல்லாவின் பாதையில் போராட முடியாதே என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய உடலில் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை எங்கெல்லாம் முடிகள் முளைத்திருக்கிறதோ அந்த ஒவ்வொரு முடிக்கும் பகரமாக அல்லாஹ் எனக்கு ஒரு உயிரை தந்தால் அத்தனை உயிரையும் அவன் பாதையில் இதோ இந்த எரிகின்ற சட்டையில் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னவுடன் ஹிர்கல் மன்னனே அசந்து போய்விட்டான். சகோதரர், ஆடி போய்விட்டான். இப்படிப்பட்ட ஒரு மனத்துணிவை, இப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை, துணிச்சலை அவன் வாழ்நாளிலே அவன் கண்டதில்லை, அவன் சாம்ராஜ்யமும் அதன் கண்டதில்லை. உடனே கூடியிருக்கிற மக்களுக்கு முன்னிலையில் தன்னுடைய மானம் போய்விடக் கூடாது, கௌரவம் குலைந்துவிடக் கூடாது என்பதற்காக அப்துல்லா கடைசியாக உன்னிடத்திலே ஒன்றை சொல்கிறேன், என் மார்க்கத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டாம், ஆனால் சாஸ்தாங்கமாக இங்கிருக்கிற என் மக்கள் எனக்கு செய்யக்கூடிய ஒரு மரியாதையை நீ செய்துவிடு, உன்னை நான் விட்டு விடுகிறேன். என்ன செய்ய வேண்டும்? என் தலையிலே ஒரு முத்தமிட வேண்டும் என்று சொல்கிறார். இப்போது இவர் பேரம் பேச ஆரம்பிக்கிறார். மன்னனே ஹிர்கலே, உன்னை நான் முத்தமிட்டு விட்டால் என்னை மட்டும் விடுவாயா? என்னோடு இருக்கிற எல்லா கைதிகளையும் விடுவாயா? பாவம் இறங்கி வர்றான். அப்துல்லா, என்னை நீ முத்தமிட்டு விட்டால் உன்னையும் விட்டு விடுவேன், உன்னோடு இருக்கிற இந்த கைதிகளையும் விட்டு விடுவேன் என்கிறான். உடனே அப்துல்லா பின் ஹுதாஃபா தனக்காக இல்லாவிட்டாலும் தன்னுடைய தோழர்களுடைய உயிருக்காக வேண்டி கொஞ்சம் இறங்கி வந்து அவனுடைய தலையில் முத்தமிட்டு விட்டு தன்னுடைய வீரர்களை, தன்னுடைய அந்த ராணுவ சிப்பாய்களை ஒரு தளபதியை போல் எடுத்துக்கொண்டு மதீனாவிற்கு போகிறார். செய்தி வருகிறது, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு மதீனாவின் எல்லைக்கு ஓடோடி வருகிறார் தன் மக்களோடு. அப்துல்லா பின் ஹுதாஃபா ஒரு ரோம பேரரசின் தலைவனை முத்தமிட்டு விட்டு ராணுவ வீரர்களை காப்பாற்றி விட்டு வந்து விட்டாரே, அவருக்கு நிச்சயமாக நாம் அனைவரும் முத்தமிட வேண்டும். இதோ நான் ஆரம்பிக்கிறேன், முதலில் என் அப்துல்லாவின் தலையில் நான் முத்தமிட போகிறேன் என்று அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் இறங்கி வந்து அவர் தலையில் முத்தமிட ஏன எல்லா தோழர்களும் வரிசையாக நின்று அவருடைய தலையிலே முத்தமிட்டார்கள். சகோதரர்களே, இப்படியெல்லாம் தியாகம் செய்து எதிர்ப்புகளை கண்டு அஞ்சாமல் எதிர்ப்பு சக்தியை இதயத்திலே ஏற்றிக்கொண்டு எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அவைகளை எல்லாம் சாதனைகளாக முறியடித்து மக்கமா நகரில் நபிகள் நாயகம் சல்லாஸ் அவர்களால் ஒரு நபர் இரு நபரால் துவக்கப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தை இன்றைக்கு உலகளாவிய எல்லா இடங்களிலும் கொண்டு போய் சேர்த்தார்களே, அந்த இஸ்திகாமத் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அதனால் அருமை சகோதரர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு எதையெல்லாம் கொடுத்திருக்கிறானோ அது எல்லாவற்றையும் விட மேலானது இந்த மார்க்கம், இந்த கொள்கை. ஆதலால் தான் இந்த கொள்கையை பாதுகாப்பதற்காக தங்கள் உயிரையும் அவர்கள் சாதாரணமாக நினைத்தார்கள். அப்படிப்பட்ட மன உறுதி நம்மிடத்தில் இருக்க வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு மன துணிவு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். மார்க்கத்திற்காக எதையும் விட்டுக் கொடுப்போமே தவிர எதற்காகவும் மார்க்கத்தை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்கிற நெஞ்சுறுதி நம்மிடத்திலே வர வேண்டும். அருமை சகோதரர்களே, உலகத்திலே இருக்கிற மதங்கள் எல்லாம் மனித கரங்களால் துவக்கப்பட்டது. உலகத்திலே இருக்கிற மதங்கள் எல்லாம் மனிதர்களாலும் மதகுருமார்களாலும் தரப்பட்டது. ஆனால் நம்முடைய தீனுல் இஸ்லாம் அல்லாஹு ரப்பல் இஸ்ஸத் அவன் புறத்திலிருந்து வந்த இந்த மார்க்கத்தை முடைமணுங்காமல் பாதுகாக்க வேண்டிய கடமை நம்மிடத்திலே இருக்கிறது. இந்த மார்க்கத்தின் புனிதத்தை, இந்த புனிதத்தின் தத்துவத்தை நம்முடைய சிறமேற்கொண்டு பாதுகாக்க வேண்டிய கடமை நம்மிடத்திலே இருக்கிறது. இப்போது நாம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையில் இதோ இந்த பெருநாள் தொழுகையில் சந்தோஷமாக இங்கே நாம் கூடியிருக்கிறோம். இங்கே பலர் குடும்பத்தை விட்டுவிட்டு பிரிந்தாலும், மனைவி மக்களை விட்டுவிட்டு பிரிந்தாலும், இது ஒரு சங்கடமான ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமாக இருந்தாலும், இதே பெருநாளின் சந்தோஷம் கிடைக்காமல் நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எத்தனையோ பேர் அல்லல் பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய நாடுகளிலே பணிபுரியக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் வேறு வேறு நாடுகளிலே போய் சிறை கைதிகளைப் போல் பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். நம்முடைய சொந்த பூமியிலே, நம்முடைய தமிழகத்திலே கூட ஏதோ சில காரணங்களுக்காக சிறை கைதிகளாய் இந்த எந்த சந்தோஷமும் இல்லாமல் அவர்கள் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையும் மனதில் வைத்து எல்லோருக்காகவும் துவா செய்யுங்கள். யாருடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு என்ன அருளை செய்வான் என்பது நமக்கு தெரியாது. யா அல்லாஹ், எங்கள் விதியில் நல்ல விதியை ஏற்படுத்து. அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுக கைரமா கலைதனி. யா அல்லாஹ், எங்களுக்கு நீங்கள் ஏற்படுத்தியிருக்கிற விதியின் நன்மையை உன்னிடத்திலே கேட்கிறேன். எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிற விதியின் தீமையிலிருந்து உன்னை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன் என்று பாதிக்கப்பட்ட எல்லோருக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள். நம்முடைய குடும்பத்திற்காக பிரார்த்தனை செய்யுங்கள். வெந்த பூமியில் நொந்து வாழ்ந்த இந்த சைத்திரம் இதோடு முடிய வேண்டும். நம்முடைய சந்ததிகளாவது நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்று மனமுறி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். மார்க்கத்தை கைவிட்டு விடாதீர்கள். கடல் கடந்து வந்தாலும், பிழைப்பு தேடி உழைப்பு தேடி வந்த இடத்திலும், இதோ மார்க்கத்தை சொல்வதற்கு உங்களுக்காகவே இந்த சென்டர் இருக்கிறது என்பதை நீங்கள் மனதில் வைத்து உங்கள் அத்துணை பேரும் அந்த சென்டரோடு அதிகமான ஒரு தொடர்பை வைத்து உங்களுடைய ஈமானை வலுப்படுத்தக்கூடிய கடமை உங்களிடத்தில் இருக்கிறது என்று நினைத்து என்பதை மனதில் வையுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எண்ணங்களை ஏற்று நம்முடைய செயல்பாடுகளை தூய்மையாக்கி அவன் எந்த சமுதாயத்திற்கு, எந்த கூட்டத்திற்கு வெற்றி என்று உறுதி செய்திருக்கிறானோ, ஊர்ஜிதம் செய்திருக்கிறானோ, அப்படிப்பட்ட வெற்றி பெற்ற கூட்டத்தாரில் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஷிர்க், பிதாத், குராஃபாத் போன்ற எல்லா விஷயங்களிலிருந்தும் நம்மையும், நம்முடைய குடும்பத்தவர்களையும், நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக என்று எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்திலே துவா செய்து விடுவோம். அருமை சகோதரர்களே, உடனே கலந்து செல்லாமல் ஒரு ரெண்டு நிமிடமாவது இந்த இடத்திலே அமர்ந்து இந்த விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் மனதிலே ஏற்றி, இந்த விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் சிந்தனையிலே உள்ளே நுழைத்து நமக்காகவும் நம்முடைய சமுதாய மக்களுக்காகவும் துவா செய்து விட்டு களைவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் வைத்த நோன்புகளையும் நாம் தொழுத தொழுகைகளையும் அங்கீகரித்து ஒரு புத்துணர்ச்சி மிக்க ஒரு காலங்களை நமக்கு இதாக்கி எதிர்வரும் ரமலானில் இன்னும் சிறப்பாக இபாவத் செய்யக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையை நம் அனைவருக்கும் உருவாக்குவானாக. يَعِدُكُمْ لَعَلَّكُمْ تَذَكَّرُونَ وَلَذِكْرُ اللَّهِ أَكْبَرُ وَاللَّهُ يَعْلَمُ مَا تَصْنَعُونَ.